இரண்டாவது நூற்பாவிலே இந்த தத்துவங்களை எல்லாம் பார்த்தோம். அதை பற்றி பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் அது இருக்கத்தான் செய்யும். எடுத்த உடனே அதெல்லாம் விளங்கிவிடாது. தத்துவங்கள் எல்லாம் நுட்பமானவை என்று கூறினேன். தத்துவங்கள் புலப்படாதவை. இந்த தத்துவங்களிலேயே கீழே உள்ள தத்துவங்களை விட மேலே உள்ள தத்துவங்கள் நுட்பமானவை, வர வர பருமையாகத்தான் வரும். எனவே தத்துவங்கள் தோன்ற தோன்ற பருமையாக வரும், நுட்பத்திலிருந்து பருமை வரும். மாயை என்பது மிக மிக நுண்ணிய மூலப்பொருள். அதிலிருந்து இந்த தத்துவங்கள் படிப்படியாக தோன்றுகின்றன. இந்த தத்துவங்களிலிருந்து கடைசியாக இந்த உலகமும் உடம்புகளும் புலப்படுகின்ற வகையிலே தோன்றுகின்றன. நமக்கு இந்த உலகம்தான் புலப்படுகிறது. எது போல என்றால், இப்ப விதை இருக்கிறதல்லவா, விதையிலே உள்ளே நுட்பமாக அடங்கியிருக்கிறது. எது முளைக்கிற ஆற்றல், விதைக்கு உள்ளே ஆற்றல் நுட்பமாக இருக்கிறது. நம்முடைய சித்தாந்தப்படி உள்ளதுதான் தோன்றும் என்ற அடிப்படையிலே விதைக்குள்ளே மரமே அடங்கியிருக்கிறது. விதையிலே மரம் முழுதுமே அடங்கி இருக்கிறது நுட்பமாக. அந்த விதையிலிருந்து எடுத்த உடனே மரம் வந்து விடுகிறதா? விதையிலிருந்து முதலில் தோன்றுவது எது? ஒரு சின்ன முளை. முளை ரெண்டு இலை மட்டும் இருக்கும், பிற கொஞ்சம் செடியாகும். பிறகுதான் படிப்படியாக அது மரமாக ஓங்கி வளர்கிறது. அதே போலத்தான் மாயையாகிய விதையிலிருந்து முதலிலே தத்துவங்கள் ஒவ்வொன்றாக படிப்படியாக தோன்றி கடைசியிலே கண்ணுக்கு புலப்படுகிற இந்த உலகம் பரிணமிக்கிறது. இப்ப கடைசியாக சொல்லப்பட்ட தத்துவம் எது? அந்த 36 கடைசி எது? மண் அல்லது நிலம் என்ற தத்துவம் தான் கடைசி தத்துவம். அந்த தத்துவமே, நிலம் என்ற தத்துவமே எவ்வளவு பெரியது என்றால், இப்ப நாம் பார்க்கிற இந்த பிரபஞ்சம் அனைத்துமே இந்த நில தத்துவத்திலே தான் இருக்கின்றன. சூரியன், சந்திரன், பிற கோள்கள், விண்மீன்கள் அனைத்துமே நிலம் என்ற தத்துவத்திலே அடங்கியிருப்பவை என்றால், இந்த உலகம் மட்டும் நிலம் என்ற தத்துவம் அல்ல. நிலம் என்ற தத்துவம் பல கோடி மைல்களுக்கு விரிந்து பறந்திருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு தத்துவமும் அப்படித்தான். இதை பற்றியெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். படிப்படியாக உங்களுக்கு விளங்கும். நாங்களும் படிக்கிற காலத்தில் எங்களுக்கும் பெரிய குழப்பம்தான். எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிற அனுபவம் எங்களுக்கும் உண்டு. எடுத்த உடனே இது நிச்சயம் விளங்காது. படிப்படியாக முதல்ல பொதுவாகத்தான் விளங்கும், பிறகு ஐயமாக விளங்கும், பிறகுதான் தெளிவு வரும். பிறகு இப்போது மூன்றாவது நூற்பாவுக்கு போவோம். மூன்றாவது நூற்பா, முதல் நூற்பாவிலே கடவுளை பற்றி மெய்கண்டார் கூறினார். இரண்டாவது நூற்பாவிலே பாசத்தை பற்றி கூறினார். இரண்டாவது நூற்பாவிலே பாசம், அங்கே பாசம் என்பது எதை குறிக்கிறது? இரண்டாவது நூற்பாவிலே பாசம் அந்த வினை, வினை இருவினைங்கிறார் இல்லையா, இருவினைக்கு ஏற்ப உடம்புகளையும் உலகத்தையும் இறைவன் படைத்து கொடுத்து நடத்துகிறான் என்பது பாசத்தை பற்றிய செய்தி இரண்டாவது நூற்பாவிலே. அடுத்து மூன்றாவது நூற்பாவிலே பசுவாகிய உயிரை பற்றி மூன்றாவது நூற்பா. கடவுளுடைய இருப்பு நமக்கு சிறிதும் புலப்படவில்லை, உயிரினுடைய இருப்பு நமக்கு ஓரளவு புலப்படுகிறது. கடவுளுடைய இருப்பு சிறிதும் நமக்கு புலப்படவில்லை. எனவே உணர்தற்கு அறியவன் இறைவன். திருக்கோவையாரிலே மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், இறைவனை பற்றி உணர்ந்தார்க்கு உணர்வறியோ தில்லை சிற்றம்பலவன். உணர்ந்தார்க்கு உணர்வறியோ, அப்படி என்றால் என்ன பொருள்? உணர்ந்தார்க்குனா இறைவனை உணர்ந்த அருளாளர்களும் அவனை முழுமையாக உணர்ந்து அனுபவிக்க முடியாது. இறைவனை யாராலும் முழுமையாக, உயிர்களால் முழுமையாக இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது. ஆதலால் அப்படிப்பட்ட இறைவனுடைய இருப்பை முதல் நூற்பாவிலே அனுமானத்தினாலே நமக்கு ஓரளவு உணர்த்தினார். இங்கே மூன்றாவது நூற்பாவிலே உயிர், உயிரும் புலப்படாத பொருள்தான், ஆனால் கடவுளைப் போல அவ்வளவு உணர்தற்கு அறிய பொருள் அல்ல. ஓரளவு நம்மாலே உயிர் உண்டு இல்லை என்று சொல்ல முடிகிறது அல்லவா? எனவே உயிரை நம்மால் ஓரளவு உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த உயிரினுடைய இருப்பை பற்றி இந்த மூன்றாம் நூற்பாவிலே கூறுகிறார். உயிர் உண்டா இல்லையா இதை பற்றி நமக்கு ஐயம் இல்லை. உயிர் உண்டா இல்லையா என்ற ஐயம் நமக்கு பொதுவாக வருவது இல்லை. கடவுள் உண்டா இல்லையா என்ற ஐயம் நமக்கே இருக்கிறது சில சமயம். கடவுள் நம்பிக்கை உடைய நமக்கே சில சமயத்தில் என்ன தோன்றுகிறது, கடவுள் ஒருவர் இருக்கிறாரா? உலகத்தில் இத்தனை அநியாயம் நடக்கிறதே, இத்தனை கொடுமைகள் நடக்கின்றனவே, வன்முறைகள் நடக்கின்றனவே, இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறானா என்று நமக்கே ஐயம் உண்டாகிறதே. ஆனால் அப்படியெல்லாம் உயிரை பற்றி, உயிர் இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகமெல்லாம் வராது. ஒரேடியாக உயிர் போய்விட்டது அல்லது இருக்கிறது என்று நம்மாலே சொல்ல முடிகிறது. அந்த எனவே உயிர் உண்டா இல்லையா என்ற கேள்வி இல்லை. உயிர் என்பது எது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. உயிர் என்பது எது, அதிலேதான் கருத்து வேறுபாடு. நாம் உயிரை பற்றி இதுவரை பல செய்திகளை அறிந்திருக்கிறோம். என்னென்ன செய்தி அறிந்திருக்கிறோம்? உயிர் என்பது எது, உயிர் என்பது எது, அறியும் தன்மை உடையது எதுவோ அது உயிர், அறியும் தன்மை உடையது. வேறு என்ன பார்த்தோம் உயிரை பற்றி? உயிர் அறிவிக்க அறிவது என்று அடுத்து சொன்னோம், அறிவிக்க அறிவது. பிறகு என்ன பார்த்தோம்? ஒன்று ஒன்றாக அறிவது. மூன்றாவதாக அழுந்தி அறிவது. அதற்கு மேலே வேற என்ன செய்திகள் பார்த்தோம்? இன்னொன்று முக்கியமான செய்தி, வியாபக பொருள்னு சொன்னேன்ல, உயிர் என்பது வியாபக பொருள். அதாவது இடம் காலம் என்ற எல்லையை கடந்த எங்கும் நிறைந்திருக்கிற பொருள் உயிர், ஆன்மா. எனவே ஒவ்வொரு உயிரும் எங்கும் நிறைந்திருப்பது, ஒவ்வொரு உயிருமே வியாபக பொருள், ஒவ்வொரு உயிருமே தனித்தனியான வியாபக பொருள்கள். அந்த உயிரினுடைய வியாபகம், அதாவது அந்த உயிரினுடைய விரிவு நிறைவு நமக்கு புலப்படாதபடி தடுத்து கொண்டிருப்பது எது? அந்த மல மறைப்பு, ஆணவ மலம் என்ற மறைப்பினாலேதான் அந்த உயிரினுடைய பரப்பு நமக்கு தெரியாமல் இப்பொழுது உடம்பிற்குள், உடம்பு அளவிலே சிறுமைப்பட்டு இருக்கிறோம். உயிரினுடைய வியாபகம் புலப்படாமல் இப்பொழுது உடம்பு அளவிலே சிறுமைப்பட்டு இருக்கிறது உயிர். அந்த ஆணவம் என்பதற்கு என்ன, ஏன் அந்த பெயர் என்று, இந்த இப்படிப்பட்ட விரிந்த உயிரை சிறுமைப்படுத்துவதனாலே, அணு போல சிறிதாக்குவதனாலே ஆணவம் என்ற பெயர். அணு போல உயிரை சிறுமைப்படுத்துவதனாலே, அணுத்தன்மைப்படுத்துவதனாலே ஆணவம். உயிர்களை அணுத்தன்மைப்படுத்துவதனால் ஆணவம் என்ற காரண பெயர். அணு என்ற சொல்லுக்கு சிறுமை என்ற பொருள், சிறுமை என்ற பொருள். இந்த உயிரை பற்றி ஒவ்வொரு தத்துவத்திலையும் ஒவ்வொரு வகையான விளக்கம் சொல்லுகிறார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் இந்த மூன்றாம் நூற்பாவிலே மறுக்கின்றார் மெய்கண்டார். பிறருடைய கருத்துக்களை எல்லாம், ஏழு விதமான கொள்கைகளை இந்த நூற்பாவிலே மறுத்திருக்கிறார் மூன்றாவதிலே.